திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம், நாம் நேற்றைய தினம் முதல் நூற்பாவை சிந்தித்து பதிவுண்மை பார்த்தோம். காணப்பட்ட உலகை கொண்டு காணப்படாத கடவுள் உண்டு என்றும், அவன் இந்த உலகத்திற்கு நிமித்த காரணன் என்றும், அவனிடத்திலே இந்த உலகம் ஒடுங்கி ஆணவம் மலம் நீங்கான் மீளவும் உளதாகும் என்ப அந்த செய்தியை பார்த்தோம். இப்போ அதன் மேல் இரண்டாவது நூற்பாவிலே இந்த நிமித்த காரணன் அவன் பதி என்று உத்தேசமாய் கூறிய இறைவனுக்கு இளங்கூறு முகத்தான் அதிகரணை எய்வும், அந்த இறை ஒடுங்கியவும் மீழ உளதாமாறு யாங்கனம் என்ற அவாய்நிலை பற்றி ஸ்திரை எய்வும். முதல் நூற்பாவிலே இறைவனை நிமித்த காரணன் என்றபடி அவனுக்கு முதல் கம் துணை காரணம் கூறாத வழி நிமித்த காரணனாதல் செல்லாது என்பது பற்றி அந்த ஓத்தியைவும் பெறப்படும் என்றும், இந்த முதல் நூற்பாவிலே அவையேயாய் தானேயாய் என்று இரண்டாம் நூற்பாவில் ஆரம்பிக்கிறார். அந்த அவையேயாய் தானேயாய் என்பது முதல் நூற்பாவில் தோற்றிய திதியே, முதல் நூற்பாவில் தோற்றிய திதியே என்பதன் உலக அமைக்கிறார். ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளே என்பதை இங்கே இறைவன் அவையேயாய் தானேயாய் என்று கூறுகிறார். அடுத்து அங்கு முதல் நூற்பாவில் இல்லதற்கு தோற்றமின்மையின் என்று அங்கு சர்க்காரியவாதம் உரைத்தார். சனி மறுக்கும் முகமாக அங்கு சர்க்காரியவாதம் உரைத்தார் முதல் நூற்பாவில் இல்லதற்கு தோற்றமின்மையின் என்று. அதனுடைய ஒழிவாக இங்க இரண்டாவது நூற்பாவில் இருவின் என்ற சொல்ல வைத்தார். அதன் பின்னாலே இந்த ஒடுங்கி மலத்து உளதாம் என்ற அறிவு சொல்லை இங்கே இந்த இரண்டாவது நூற்பாவில் போக்கு வரவு புரிய என்று அமைத்தார். அப்புறம் கடைசியில் போய் அப்படின்னா அந்தமாதி என்பதை ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் என்று அமைத்து கொண்டார். அப்போ அங்க சொல்லுக்கு சொல் இரண்டு நுட்பாவனுள் தொடர்பை சுவாமிகள் விளக்கி செல்கின்றார். எனவே இந்த உலகத்தை இறைவன் இந்த உயிர்களோடும் உலகத்தோடும், இங்க உயிரை தான் அவையே என்பது குறித்தாலும் அவன் உலகத்தோடும் எப்படி இருக்கான், அத்துவிதமாக நின்று கொண்டு அந்த இறைவன் சங்கற்பத்தினாலே இந்த உலகை படைக்கிறான். அது உபகாரம்னு பார்த்தோம். உபகாரம் வேறுபட நிகழ்வதற்கு என்ன காரணம் என்றால், அந்தந்த ஆன்மாக்களினுடைய பவம் வெவ்வேறாய் இருத்தல் பற்றி அந்த உபகாரமும் வெவ்வேறாய் மாறுபட்டது இல்லையா. அதனால அங்கே ஆணையின் இருவினையின் இரண்டாவது பகுதி. ஏன்னா நான் பார்த்த மாதிரி வினை என்பது அந்த அறிவினுடைய பக்குவத்தை காட்டுகின்ற அளவுகோல். எப்படி ஒரு முதியவர் இருப்பார், நல்ல காலை பருவத்து ஒரு பையன் இருப்பான், இளைய சின்ன குழந்தைகள் இருக்கும், அவர் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான உணவுகளை கொடுக்கிறாளோ, அதுபோல இந்த இறைவன் ஒவ்வொரு பக்குவமுடைய ஆன்மாவுக்கும் வெவ்வேறுமான அனுபவமும் அதற்கு தகுந்த உடலையும் அவன் படைக்கிறான். தனுகரண புவன போகங்கள்லாம் அவற்றுக்கு பக்குவத்திற்கு ஏற்ப அமைத்து கொடுக்கிறான் இல்லையா. எனவே அதை இரண்டாவது பகுதியில் சொல்கிறார். இந்த வினையின் வழி படைப்பதனாலே அவனுக்கு முதன்மை ஒன்றும் குறைந்து போவதில்லை. ஏன்னா அங்க வினைக்கு முதன்மை இல்லை, அந்த வினை தானே உடலாக வந்தால் அங்க வினைக்கு முதன்மை இருக்கிறது. ஆனால் இது எப்படி நடக்கிறது, இவனுடைய சங்கற்பத்தின் வழிதான் அந்த வினை உடலாக பரிணமிக்கிறது. எனவே அங்கே இவனுக்கு தான் முதன்மை. அப்புறம் இந்த உபகாரத்தை எவ்வளவு நாள் செய்வான் அப்படின்னா ஒரு சான்ஸ் தான் கொடுப்பானா அப்படின்னா அப்படி இல்லை. என்ன செய்கிறான், ஆணவ மலம் நீங்க வரைக்கும் மீள மீள கொடுத்து கொண்டே இருக்கிறான். அதுக்கு என்ன வேணும், பொறுமை. இப்போ நான் வந்து பாடம் நடத்துகிறேன், விளங்கிச்சா அப்படிங்கிறேன், நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே இருக்கீங்க. விளங்கலையோ அப்படின்னு இன்னொரு தடவை சொல்கிறேன், அப்புறம் இப்போ விளங்கிச்சா அப்படின்னு கேட்குறேன், அப்பவும் அதே மாதிரி, ஓஹோ இன்னும் விளங்கலையா அப்படின்னு இன்னொரு தடவை சொல்கிறது. அப்போ சொல்ல சொல்ல என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் ஏறிக்கிட்டே போகுது. பொறுமை குறைஞ்சிக்கிட்டே வருதா இல்லையா? அப்போ இதை மாதிரி நமக்கு இந்த ரெண்டு மூணு தடவை சொல்வதுக்குள்ள அந்த பொறுமை இல்லைன்னா, அத்தனை உயிர்களுக்கு வெவ்வேறு விதமாக படைத்து கொடுக்கிறானே, அவனுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கணும், எவ்வளவு கருணை இருக்கணும் இல்லையா? அதனால அந்த இறுதி பகுதியில் நீக்கமின்றி நிற்பன், அந்த கருணையில் நீக்கம் இல்லாமல் நிற்பான். அது இல்லைன்னா உயிர்கள் உய்ய முடியாது என்பதை அங்கே சொல்லி, அதை சொல்லும் பொழுது அந்த கருணை அவனுக்கு வேறா, அவனும் அதுவும் ஒன்றா வேறா என்ற வினா எழுப்புகிறார். எழுப்பி அது ஒன்றுமல்ல இரண்டுமல்ல என்று சொல்கிறார். அது எது போல, கதிரவனும் அதன் ஒழியும் போல என்று நமக்கு அதை காட்டுகிறார். அப்புறம் இந்த மூன்றாவது நூற்பா வரும்போது என்ன சொல்கிறார் என்றால், இங்கே முதல் நூற்பாவில் பதி உண்மை கூறினார், இங்கே ரெண்டாவது நூற்பாவில் பாச உண்மை கூறுகிறார். பாச உண்மை எங்கே எப்படி கூறினார், என்ன ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, வேறாய் உடனே பாச உண்மை அது. இருவினையின் இருவினையின் என்று துணை காரணத்தின் உண்மையும் ஆணையின் இருவினை ரெண்டும் துணை காரணம். போக்கு வரவு புரிய என்பது முதல் காரணம் இல்லையா? அப்படி சொல்ல தெரியணும், கேட்டா அப்படி சொல்ல தெரியணும். எனவே அங்கே நமக்கு பாச உண்மை பெறப்படுகிறது. இது முதல் காரணம், அது துணை காரணம் என்பதும் பெறப்படுகிறது. அப்புறம் இந்த மூன்றாவது நூற்பாவுக்கு வரும் பொழுது, இந்த முதல் நூற்பா ரெண்டாம் நூற்பாவில் சொன்னது போல பதி உண்மை பாச உண்மை என்று கூறாது, ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் முதலிற்று என்றார். ஆன்ம பிரகாசம் என்றார். பசு உண்மைன்னு தானே சொல்லணும், அப்படி சொல்லலை. என்ன சொல்றாரு, ஆன்ம பிரகாசம் என்றார். பிரகாசம் என்ற சொல் விளக்கம், ஆன்மாவை பற்றிய விளக்கம். அது இந்த விளக்கம் என்பது பொருள் உண்மைக்கும் இலக்கணத்துக்கும் பொதுவான சொல், ரெண்டுக்கும் பொதுவான சொல். எனவே நாலாம் நூற்பாவிலையும் இதை பற்றி சொல்ல போறாரு. இந்த விளக்கம் அங்கே போய் தான் முடிய போகுது. அதனால பொருத்தமாக அந்த தலைப்பையும் வைத்து கொண்டார். விளங்குதா? எனவே அப்படி வைத்து கொண்டு இந்த மூன்றாம் நூற்பாவை செல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, இங்க நமக்கு இரண்டாம் நூற்பாவில் அவை உடைமை ஆளாம் நாம் ஆங்கு என்று முடித்தார். அவை உடைமை, எவை உடைமை, எவை உடைமை, பாசம். பாசம் அவனுடைய உடைமை. பாசம்னா என்னது, மாயை கண்மம். மாயை கண்மம் அவனுக்கு உடைமை, அவனுடைய பரிக்கிரக சக்தி இல்லையா? அவை உடைமை, உயிர்கள் அடிமை. ஆள், ஆள் நானது அடிமை. ஆளாம் நாம் ஆங்கு என்று சொல்லி முடித்தார். எங்க இரண்டாவது நூற்பாவில் இறுதியில். எனவே அவனுக்கு அடிமையான உயிர்கள் உண்டா இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. அங்கே உயிர்னு ஒன்னை சொல்லவே இல்லையா, விளங்குதா என்ற அந்த ஆசங்கையை நீக்கும்போதுத்தான் அதிகரண ஏய்வு பெறப்படுகிறது. விளங்குதா? இப்ப சொல்றீங்களே அந்த உயிர் இருக்கா இல்லையான்னு சொன்னாதானே. எனவே அந்த கேள்விக்கு பதிலாக மூன்றாவது நூற்பா அமைகிறது. அடுத்து இந்த இரண்டாவது நூற்பாவில் முதல் நூற்பாவில் மலத்து உழதாம் என்றார். மலத்து உழதாம் என்று ஒன்றாம் நூற்பாவிலையும் சூத்திரத்திலையும், இரண்டாவது சூத்திரத்தில் பதி உயிர்களோடு அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் நிற்பான் இல்லையா. கலப்பினால் ஒன்றாயும் பொருள் தன்மையால் வேறாயும் செலுத்தும் தன்மையால் உடனாயும் நிற்பான் என்று இந்த உயிர்களோடு இறைவன் அத்திவிதமாய் நிற்பான் என்று சொன்னார் முதல் அதிகரணத்தில். இரண்டாவது அதிகரணத்தில் இந்த உயிர்களின் வினைக்கு தகுந்தவாறு இந்த உயிர்களுக்கு போக்குவரவை தருவான் இல்லையா, உடல்களை தருவான் போக்குவரவை தருவான் என்று உயிர்கள் மேல் வைத்து சொன்னார் இல்லையா. அப்போ முதல் அதிகரணத்தில் இந்த உயிர்களோடு அவன் அத்திவிதமாய் நிற்பான் என்றார். இந்த உயிர்களுக்கு இரண்டாவது அதிகரணத்தில் இந்த உயிர்களுக்கு வினைக்கு தகுந்தவாறு உடலை தருவான் என்றார். மூன்றாவது அதிகரணத்தில் இந்த உயிர்களுக்கு மலம் நீங்கும் வரை பிறப்பிறப்பை கொடுப்பான் என்றார். நான்காவது அதிகரணத்தில் இந்த உயிர்களுக்கு புறப்பொருளை உணர்த்துகின்ற திரோதான சக்தியோடு, அதான் முக்கியம் இங்கே நல்லா கவனிக்கணும், என்ன சொல்கிறாரு, புறப்பொருளை உணர்த்துவதாகிய திரோதான சக்தியோடு பிரிப்பின்றி நிற்பான் என்றார் என்று இறைவனுடைய இலக்கணத்தை அங்கே உரைத்தார். எனவே இறைவனுடைய இலக்கணத்தை இந்த நான்கு அதிகரணனும் எதன் மேல் வைத்து உறுதி செய்தார், உயிர் மேல் வைத்து இல்லையா. இந்த உயிர்களோடு அத்துவிதமாக நிற்பான் என்றும், இந்த உயிர்களுக்கு வினைக்கு தகுந்தாற் போல உடம்பை கொடுப்பான் என்றும், இந்த உயிர்களுக்கு மலம் நீங்கும் வரை போக்குவரவை தருவான் என்றும், இந்த உயிர்களுக்கு புறப்பொருளை உணர்த்துகின்ற திரோதான சக்தியோடு பிரிப்பின்றி நிற்பான் என்றும் இறைவனுடைய இலக்கணம் முழுவதும் உயிர் மேல் வைத்து நிறுவப்பட்டது. அவ்வாறு நிறுவப்படவே அந்த உயிர் இல்லை என்றால் இறைவனுடைய இலக்கணம் பொய்யாய்ப்போம், விளங்குதா. எனவே இந்த மூன்றாவது நூற்பா என்பது இறைவனுடைய இலக்கணத்தை உறுதி செய்கின்ற பசு உண்மை, விளங்குதா. மூணாம் நூற்பாவை எப்படி சொல்றாரு, வெறுமன பசு உண்மைன்னு சொல்லல, என்ன சொல்றாரு, இலக்கணத்தை இறைவனுடைய இலக்கணத்தை உறுதி செய்கின்ற மூன்றாவது நூற்பா என்கிறார். எனவே அவருடைய நோக்கு பூரா எதன் மேல் வைத்து நோக்குது, இறைவனை மையமாக கொண்டுதான் அவர் சிந்தனையே நிகழ்கிறது என்பது விளங்கத்தக்கது. நம்முடைய சிந்தனைலாம் எப்படி இருக்கு, உலகை மையமாக. ஞானிகளுடைய சிந்தனைலாம் எப்படி இருக்கு, அவர் இறைவனை மையமாக வைத்து அவருடைய சிந்தனை நிகழ்கிறது, விளங்குதா. இதுக்கு விளக்கம் வேற மாதிரி கூட செய்யலாம், ஆனால் அவர் அப்படி சொல்லலை. எப்படி சொல்றாரு, இறைவன் மேல் வச்சு இறைவனுடைய இலக்கணத்தை உறுதி செய்வதாகிய மூன்றாம் நூற்பா அப்படின்னு சொல்றாரு. எனவே இந்த மூன்றாவது நூற்பா முதல் நூற்பாவில் பதி உண்மையும் இரண்டாவது நூற்பாவில் பாச உண்மையும் கூறியிருப்பதனால இந்த மூன்றாவது நூற்பா எஞ்சி நின்ற பசு உண்மை கூறுவதாக அதனுடைய ஓத்தியை விபரப்படுகிறது. ஆக இந்த ஆளாம் நாங் ஆங்கு என்று சொன்னதனால அந்த உயிர்கள் உண்டா என்ற ஆசங்கை பற்றி அதிகரணையைவும் இல்லையா, இறைவனுடைய இலக்கணத்தை உறுதி செய்தல் பற்றி அந்த பாதையைவும், பாதையம்னான சூத்திரைவு இல்லையா, அப்புறம் இந்த பசுபாசங்களுடைய உண்மை கூறி எஞ்சி நின்ற பசுவின் உண்மை இங்கே கூறுவதனால ஓத்தியைவும் பெறப்படுகிறது. எனவே இந்த நூற்பாவில் பசு உண்டு என்று அதை நிறுவுகிறார். அப்போ இந்த நூற்பாவில் எட்டு பேர்கள் மொத்தம் இருக்கிறாங்க, அதில் ஏழு பேரை மூணாம் நூற்பாவில் மறுக்கிறாரு, எட்டாவது ஆள நான்காவது நூற்பாவில் மறுக்கிறார், விளங்குதா. இந்த எட்டு பேர்களிட காணப்படுகின்ற ஒற்றுமை என்னன்னா, எட்டு பேரும் என்ன சொல்கிறார்கள்னா, இந்த உயிர் என்பது உணர்வுடைய பொருள், உணர்வுடைய பொருள் என்பதில் எல்லாத்துக்கும் ஒத்த கருத்து. ஆனால் எதில் வேறுபடுகிறார்கள், அந்த உணர்வு எங்கே நிகழ்கிறது, அந்த உணர்வு எங்கே நிகழ்கிறதுங்கிறதுல கருத்து வேறுபாடு. எனவே அது ஒரு வழக்காடு மன்றம் போல் அமைகிறது, வழக்காடு மன்றம் போல் அமைகிறது. இதில் நடுவர் போல் இருப்பவர் யார், மெய்கண்டார். அதில் அந்த ஏழு பேர் நிற்கிறாங்க. அதில் முதல் நபர் சொல்கிறாரு, ஐயா இந்த உணர்வு உயிர் என்பது உணர்வுடைய பொருள் என்பது எனக்கும் உடன்பாடே, ஆனால் இந்த உணர்வு எங்கே நிகழ்கிறது என்று என் உடலின் அகத்தும் என் உடலின் புறத்து உலகிலையும் தேடினேன், ஆனால் அப்படி ஒன்றுமே காணவில்லை. எனவே இந்த உயிர் என்பது ஒன்று இல்லை, இந்த உயிர் என்பது ஒன்றே இல்லை என்பதே என்னுடைய முடிவு என்றார். விளங்குதா? உள்ள பார்த்தாச்சு வழியை பார்த்தாச்சு ஒரு பக்கமும் காணல, அது இருந்தாலா புலப்படும், இல்லாத தேடிக்கிட்டு இருந்தா விளங்குதா? எனவே அந்த உயிர் என்பது ஒன்று இல்லை என்றான். அத நடுவராகிய இவர் எப்படி மறுத்தாரு? எது இல்லை என்று ஆராய்ந்து கூறியதோ, புறத்தும் அகத்தும் எது ஆராய்ந்ததோ, அந்த ஆராய்ந்த பொருளே உயிராம் என்றார். இலதுன்னு எது சொல்லியதோ அதுவே உளது. அருமையான தர்க்கம் விளங்குதா? வேற அதிக சொல்லே கிடையாது, இலதுன்னு சொன்னதுதான் உளது. எனவே இந்த நூற்பாவிலே ஒரு மேற்கோள், ஆன்மா உளது என்றது ஒரு மேற்கோள், அதன் மேலே ஏழு ஏதுக்கள், ஏதுக்கள் ஏழு, மேற்கோள் ஒன்று. எனவே இரண்டாவது நபர் என்று சொன்னா, இந்த உணர்வு எங்கே நிகழ்கிறது என்றால் இந்த உடல்ல தானே தேடுனா, எனவே இந்த உடலே உயிர் என்றான், எனது உடலே உயிர் என்றான். எனது உடல் என்றதுனால அது என்னது? உடைமை பொருள். நீ உடையோன், எனது என்ற சொன்னே உயிராம் என்றார். எனதுன்னு எது சொல்லிச்சோ அதுதான் உயிர். எனவே எனது உடல் என்பதனால் அது உடைமை பொருள், உடையோனே உயிர், உடையோனே உயிர் என்று அவன் மறுக்கப்பட்டான் தேகான்மவாதி. அப்புறம் ஐயா இதெல்லாம் சரிதான், நம்ம கருவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஞான இந்திரியம்னு வச்சுருக்காங்க? ஞான இந்திரியம்னு வச்சுருக்காங்களா இல்லையா? அதுக்கு தான் என்ன பேர் வச்சுருக்காங்க? ஞானம்னு. அறிவுடையதானே உயிர்னு சொல்கிறீங்க, அப்போ அதுதான், அதுதான் உயிர் என்றான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உயிர் என்றான். அதை மறுத்தார் இல்லையா? எனவே இந்த இந்திரியங்கள் பொறிகள் உயிர் அல்ல. ஏன்? ஐம்பொறி அறிதலின் என்றார். ஐம்பொறி ஒன்றொன்றையே அறிதலின். ஒவ்வொரு பொறி எதை அறிகிறது? ஒவ்வொரு விடயத்தை அறிகிறது. அறிவுனா எல்லாத்தையும் அறியணுமா இல்லையா? இல்லையா? அப்ப யார் ஒரு சேர் அறிகிறானோ அவன்தான் உயிர் என்று மறுக்கப்பட்டார்கள். அப்புறம் எல்லாருமே நனவ பேசிக்கிட்டு இருக்காங்க, நனவை பேசிக்கிட்டு இருக்காங்க. கனவுன்னு ஒன்று இருக்கு, அதுலேயும் எது இருக்குன்னு கேட்டால் இவங்க சொன்ன மூணுமே கனவுல வேலை செய்யாது. கனவுல வேலை செய்து எது? சூக்கும சரீரம். அதுதான் முக்தி வரைக்கும் இருக்குங்கிறோம், அதுதான் உயிர் என்கிறான், அதுதான் உயிர் என்று அங்கே சொல்கிறான். ஒடுக்கத்திலும் அறிதலின், ஒடுக்கத்திலும் அறிதலின். இங்கே ஒடுக்கம் என்பது என்ன? ஒடுக்கம்னா இங்கே சங்காரம் என்று பொதுவாக சங்காரத்தை சொல்லுவோம். இங்கே ஒடுக்கம் என்பது இங்கே கனவை சொல்கிறார். எனவே அங்கே ஒடுக்கம் அறிதலின் என்றான். இவர் ஒடுங்கி அறிதலின், அது உயிர் என்றார். ஒடுங்கி அறிதலின். எப்போ சூக்கும சரீரம் தான்னா, சூக்கும சரீரம் நனவுலையும் இருக்குது கனவுலையும் இருக்குது இல்லையா? இப்போ கனவுல நடந்தது நனவுல சரியாக சொல்ல முடியலை, அப்போ அதே தான் உயிர்னா, அது அதே உயிர் அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்குன்னு கரெக்டாக சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்ல முடியல? ஏன்னா அது உயிர் அல்ல. உயிர் இந்த சரீரத்தில் இன்னைக்கு பிறகு தூள சரீரத்துக்கு வருது, அதனால வேறுபடுகிறது. எனவே அது வேறு என்றார். விளங்குதா? ஒடுங்கி அறிதலின் அது வேறாம், ஒடுங்கி அறிதலின் அது வேறாம் என்றார். சரி, அப்போ உறக்கம் வரைக்கும் சொல்லியாச்சு இல்லையா? கனவு, கனவு வரைக்கும் சொல்லியாச்சு. அப்புறம் உறக்கம், அதுக்கு அடுத்த நிலை என்னது? உறக்கம். கண்படின், கண்படின் உண்டியும் வினையும் இன்மையின். உண்டி வினைங்கிற உண்மை வருவிச்சுக்கணும். உண்டியும் இல்லை வினையும் இல்லை. உண்டினானது சாப்பாடா? அனுபவம், அனுபவம். வினை, வினை அனுபவமும் இல்லை ஈட்டமும் இல்லை. வினை அனுபவமும் இல்லை ஈட்டமும் இல்லை. அது ரெண்டும் இல்லைனாலே அது உயிர் அல்ல. உயிர் இருக்குன்னா என்ன இருக்கணும்? வினை ஈட்டம் இருக்கணும், அனுபவம் இருக்கணும், அது இருந்தாதான் உயிர் இல்லையா. எனவே அது ரெண்டும் இல்லாததுனாலே அது உயிர் அல்ல. எனவே உண்டி இணையின்மையின் அந்த அது ரெண்டும் இல்லை, பிராணவாயு தான் இருக்கு. எனவே அந்த பிராணவாயு தான் உயிர் என்கிறான், அதை மறுத்தார். அப்போ அந்த பிராணவாயு எது, அப்போ அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, இந்த பிராணவாயு மெய்காப்பாளன் என்றார். யாரு? மெய்காப்பாளன். இப்போ ஒரு அரசன் போல உயிர்னா இது மெய்காப்பாளன். அப்ப மெய்காப்பாளன் எப்ப இருப்பான்? மெய்காப்பாளன் காக்கப்படுகிற பொருள் இருக்க வரைக்கும் இருப்பான். காக்கப்படுற பொருள் இல்லைன்னா அவன் இருக்க மாட்டான். விளங்குதா? எனவே மூச்சு இருக்கான்னு பார்க்கும் இல்லையா, அதனால அது உயிர் இருக்கான்னு அர்த்தம் இல்லை. மெய்காப்பாளன் நிக்கானா? அப்போ உள்ள மந்திரி இருக்கிறாரு, செக்யூரிட்டி நிக்கிறோம்னா உள்ள மந்திரி இருக்காரு, அவர் வெளியே போயிட்டானா இவரும். எனவே அப்போ இந்த மெய்காப்பாளனை கொண்டு உள்ள காக்கப்படுற பொருளை அறியப்படுவது பற்றி நாம உலகத்தில் மூச்சை வச்சு சொல்றோம், அதனால அதுவே உயிர் அல்ல என்று மறுக்கப்பட்டது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு அரசன் இருக்கான், அவனுடைய மெய்காப்பாளன் இருக்கான்னா, அந்த அரசன் விழிப்பு நிலையில இருக்கும் போது அவன் எப்படி இருப்பான்? கொஞ்சம் அசட்டையா இருப்பான், அவர் தான் முழிச்சிட்டு இருக்காருன்னு. ராத்திரி எப்படி இருப்பான்? ரொம்ப உஷாரா இருப்பான். உஷாரா இருப்பான் இல்ல, அலர்ட்டா இருப்பான் இல்லையா. நீ இப்ப எப்படி மூச்சு விடுறீங்க? மூச்சு விடுறீங்களா? நீங்க ராத்திரி இங்க வந்து பார்த்தங்க போனா போதும், ஒரே சத்தக்காடு கரு உருன்னு பல விதமா விளங்குதா. அப்போ ரொம்ப உஷார் உஷார் பராக் பராக்குங்க, விளங்குதா. எனவே அவன் தான் மெய்காப்பான வேலை, விளங்குதா. அதனால அவன் மெய்காப்பாளன் தான், அவனை போய் ராஜான்னு சொல்ல கூடாது என்று மறுக்கப்பட்டான். அப்புறம் கடைசியில் பார்த்தான் எல்லா பேரும் தப்பு தப்பா சொல்லுதான், எதை சொன்னாலும் இந்த பையன் என்ன செய்தான், தப்புன்னு மறுத்துருதான். கடவுள் தான் ஏன் உயிர் அப்படின்னா, பிரம்மமே எப்படி மறுக்கான்னு பார்ப்போம். ரொம்ப சாமர்த்தியமா சொல்கிறார், விளங்குதா. பிரம்மமே ஆன்மா என்றான். அடா லூசுன்றாரு. ஏன் பிரம்மம்னா என்ன? பெரியது. எதுல? அறிவில. அறிவில பெரியதுதான் உயிர் என்று சொன்னால், இப்ப உயிர் எதுங்கிறதுனால தான் மண்டை உடைச்சிக்கிட்டு இருக்கான் இல்லையா. தன்னையே அறியாமல் மயங்குகின்றது பிரம்மம் ஆகுமா? அவன் வேறு, மறந்து மறந்து அறிகின்ற நீ வேறு என்று அவன் மறுக்கப்பட்டான். விளங்குதா? இப்ப பிரம்மம்னா அந்த சந்தேகமும் வந்திருக்க கூடாத இல்லையா, இந்த வழக்காடு மன்றமே வச்சிருக்க கூடாது. எனவே அப்புறம் கடைசியில் பார்த்தான் எல்லாரும் தப்பு தப்பா சொல்றாங்க. இப்போ ஒரு சைக்கிள் எதுன்னா ஒருத்தன் என்ன சொல்றான், ஹேண்ட்பார் தாங்க, இன்னொருத்தன் பெடலுங்க, ஒருத்தன் கேரியருங்க, ஒருத்தன் மக்காடுங்க, எல்லாத்தையும் மாட்டுங்கப்பா அப்படின்னு. இப்ப பாருங்க இதுதான் சைக்கிள், விளங்குதா. இவங்க இத்தனை பேர் சொன்னதையும் சேருங்க, அதான் உயிர். ஏ அது பேர் உடலப்பா, இவங்க சொன்னது அத்தனை கேட்டா அது பேரு உடலு. அந்த சைக்கிள் இருந்து ஓட்டுதான் பாருங்க, அவன்தான் ஏன் உயிர். அந்த இந்திரத்தை ஏக்குதான் பாருங்க, அவன்தான் அப்படின்னு சொல்லி அவனையும் மறுத்தார். அங்க அப்படி மறுக்கும் போது அதோட என்ன சொல்றாருன்னா, இதை இயக்குவன் தான் உயிர்னு சொன்னதோட, இதுல சொன்ன எதுக்குமே, இப்ப நம்ம ஏழு அதிகரணம் பார்த்தோமா இல்லையா, இதுல எதுக்குமே என்ன வரல, ஆன்மான்னு பேரு கிடையாது, எதுக்குமே ஆன்மான பேரு கிடையாது என்று அது இரண்டாவது ஏதுவும் அங்கே வைத்தார். அவைதான் வெவ்வேறு பெயர் பெற்று நிற்றலான் என்று அந்த இரண்டாவது மூணாவது நுற்பாவை மறுத்து உயிர் உண்டு என்பதை நிறுவினார். உயிர் இங்கே எங்க நிறுவியிருக்காரு, உயிர் இவற்றின் வேறுன்னு சொல்லியிருக்காரு, இந்த ஏழு பொருளினுடைய வேறு, அதற்கு வேறாய் இருப்பது என்று சொன்னார். அடுத்து இந்த நான்காவது நுட்பா, அடுத்து நான்காவது நுற்பா இதன் தொடர்ச்சியாக வருகிறது, இதனுடைய தொடர்ச்சியாக வருகிறது இந்த மூணாம் நுட்பாவின் தொடர்ச்சி. அங்கே நமக்கு அந்தக்கரண ஆன்மவாதிகள், யாரு அந்தக்கரண ஆன்மவாதி? ஒருத்தன் மச்சா இருக்கான், அவனை எங்கே போய் சொல்லிட்டாரு, நாலாவது நுற்பாவுக்கு வர சொல்லிட்டாரு. எனவே இந்த நூற்பாவில் அந்த அந்தக்கரணமாய் ஆன்மவாதியை தனியாக வைத்துக்கொண்டு மறுக்கிறார். ஒருத்தனை மற்றும்